நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 30 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் மும்பை குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் தூக்கிலிடப்பட்டுள்ள யாக்கூப் மேமன் அவர்கள் தொடர்பிலான செய்திகள். இந்திய பெருங்கடலில் இருக்கும் ரீயூனியன் தீவில் கரை ஒதுங்கியுள்ள விமான பகுதிகள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் காணாமல் போன மலேசிய விமானத்தின் பகுதிகளா என்று நடைபெற்று வரும் ஆய்வுகள் குறித்த செய்திகள். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை இன்னும் முஸ்லீம் கட்சிகள் வெளியிடாமல் இருப்பது குறித்த ஒரு பார்வை.
முஸ்லீம் கட்சிகளுக்கு கொள்கை என்ற ஒன்றே இல்லையே. அவங்களோட கொள்கை எல்லாம் எந்த தரப்பில் போனால் அதிகமாக கொள்ளை அடிக்கலாமோ அதுதான் எங்களோட கொள்கை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சமஷ்டி கொள்கையை பிரதான எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளது குறித்த செய்திகளும், காலஞ்சென்ற அப்துல் கலாம் அவர்களுக்கு நாடு தழுவிய ஆளுமை எப்படி ஏற்பட்டது என்பது குறித்த ஒரு பார்வையும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் இளைய தம்பி தயானந்தா மற்றும் முரளிதரன்.
தலிபான் அமைப்பின் தலைவர் முல்லா உமரின் மரணத்தை தொடர்ந்து புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தலிபான்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இரண்டாம் கட்டளை அதிகாரியாக முன்னர் செயற்பட்ட முல்லா மன்சூரை புதிய தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பதாக இந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆனால் தலிபான் ராணுவ கமாண்டர் உட்பட பலரும் உமரின் மகனையே அடுத்த தலைவராக விரும்பியதாகவும், பாகிஸ்தானுக்கு ஆதரவான வட்டாரங்களே முல்லா மன்சூரை தலைவராக்கி இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுவதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதேவேளை ஆப்கன் அரசுக்கும் தலிபான்களுக்கும் இடையே பாகிஸ்தானில் இன்று இடம்பெறவிருந்த இரண்டாம் கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் தலிபான் தரப்பின் கோரிக்கையை அடுத்து தள்ளி போடப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவிக்கிறது.
ஏமனில் உள்ள ஏடன் நகருக்கு உடனடி தேவைக்கான பொருட்களை வழங்கும் பணியை ஐநாவின் உலக உணவு திட்டம் துவக்கியுள்ளது. அங்கு தொடர்ந்து நடந்து வரும் சண்டையின் காரணமாக அந்த பகுதி துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் வசிக்கும் சுமார் 10 லட்சம் பேரில் 3 லட்சம் பேர் இந்த சண்டையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.
لا نتكلم عن جيش او يعني مراقبين عسكريين نتكلم عن مراقبين
تحت அன்னாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் முந்தைய அரசுக்கு விசுவாசமான படையினருக்கும் இடையில் தொடர்ந்து சண்டை நடந்து வருகிறது. அரசுக்கு ஆதரவான படையினர் ஏடன் மீதான தங்களது பிடியை இறுக்கியுள்ளனர். திங்கட்கிழமையன்று அரசு தரப்பு போர் நிறுத்தத்தை அறிவித்துவிட்ட போதிலும் சண்டை தொடர்ந்து நடந்து வருகிறது.
சீனாவின் மிக மூத்த புத்தபிக்குகளில் ஒருவர் மீது இணையத்தில் அநாமதேயமான முறையில் அவருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் வெளியாகியிருக்கும் மோசமான குற்றச்சாட்டுகள் குறித்து தாங்கள் ஆராய்ந்து வருவதாக சீன அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஷவோலின் ஆசிரமத்தின் மடாதிபதியான சி யோங்ஸின் மீது வரிசையாக பல குற்றச்சாட்டுகள் இணையத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. நிதி கையாடல் மோசடி, துறவு பெண்களுடன் பாலியல் உறவுகள் கொண்டு அவர்கள் முறைகேடான வகையில் பிள்ளைகளை பெறுவதற்கு வழிவகுத்தமை என அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீள்கின்றன. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே தீங்கிழைக்கும் எண்ணத்தில் புனியப்பட்டவை என கூறி அவற்றை அந்த மடாலயம் மறுத்துள்ளது. சீனாவின் ஹெனன் மாகாணத்தில் அமைந்துள்ள ஷோலின் ஆசிரமம் அல்லது ஆலயம் சீன தற்காப்பு கலையின் தாயகமாக உலகமெங்கும் அறியப்படுகிறது.
நேபாளத்தில் மேற்கு பகுதியில் தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் குறைந்தது 28 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. 3 கிராமங்களில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் பல வீடுகள் புதைந்து போயின. பலர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட வீடுகளில் மீட்புப் படையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ண பகதூர் ரவுட் பிபிசியிடம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதிக்கு ஏற்கனவே ஒரு மீட்புப் படை சென்றுள்ளது. பொக்காரா பாக்லாங் நெடுஞ்சாலை நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அதனை பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு மேலும் சில அணியினர் செல்ல முயற்சித்து வருகின்றனர் என்றும் ரவுட் கூறியுள்ளார்.
உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடும் சிறை கைதிகளுக்கு பலவந்தமாக உணவூட்டுவதை அனுமதிக்கும் சட்டம் ஒன்றை இஸ்ரேலிய பாராளுமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. கைதியொருவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழலில் குறித்த கைதியின் அனுமதியின்றியே அவருக்கு கட்டாய உணவூட்டலை அல்லது மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வதை நீதிபதி ஒருவர் அனுமதிப்பதற்கான வாய்ப்பை இந்த சட்டம் வழங்குகிறது. இஸ்ரேலிய சிறைகளில் கால வரையறை இன்றி விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படாமல் அடைக்கப்பட்டிருக்கும் பெருமளவிலான பலஸ்தீன கைதிகள் கடந்த ஆண்டு மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தின் விளைவாகவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது.
மியான்மரில் 210 வெளிநாட்டவர் உட்பட 6,966 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வரும் நவம்பர் மாதம் அந்நாட்டில் பொது தேர்தல்கள் நடக்கவிருக்கும் நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் அந்நாட்டின் அதிபர் இந்த மன்னிப்பை வழங்கியிருப்பதாக மக்கள் தொடர்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பர்மாவைச் சேர்ந்த அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்பட்டார்களா என்பது இன்னும் தெளிவாகவில்லை.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்தியாவின் மும்பை நகரில் கடந்த 1993 இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்பு பட்டிருந்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த யாக்கூப் மேமன் இன்று காலை நாக்பூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். அவரது உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக இந்திய நீதிமன்ற வரலாற்றில் இல்லாத வகையில் தனது மரண தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் கோரி தாக்கல் செய்த கடைசி நிமிட மனு இன்று அதிகாலை உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு பின்னர் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது பிறந்த நாளான இன்று காலை நேரத்தில் அவரது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் அவரது மரண தண்டனை நிறைவேற்றம் குறித்து பல்தரப்பினர் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். நேற்று நள்ளிரவு உச்சநீதிமன்ற விசாரணையில் என்ன நடைபெற்றது என்பது குறித்து அவரது வழக்கறிஞர்கள் ஒருவரான பிரபு ராமசுப்பிரமணியம் அவர்களிடம் கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
நாங்கள் நேற்றுக்கு ஒரு 4:00 இங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் முடிஞ்சோன்னு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ் கிரவுண்ட்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு ரிப்பட்டிஷன் ட்ராஃப்ட் பண்றோம். அது வந்து அவங்க 14 டைம் கொடுக்கணும், ஒருத்தவங்களுக்கு ஒரு எந்த ரிஜெக்ஷனுக்குனாலும் 14 டைம் கொடுக்கணும் இருக்கு. ஹோம் அஃபேர்ஸோட மெர்சி பெட்டிஷன் ரூல்ஸ்ல வந்து செக்ஷன் 8A வந்து என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரெஷ் கிரவுண்ட்ஸ் இருக்கும் போது அதை கன்சிடர் பண்ணணும், அதுக்கான ப்ராப்பர் டைம் எடுத்து அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி இப்படி நான் ஃப்ரெஷ் கிரவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அந்த பிரசிடென்ட் அதை கன்சிடர் பண்ற வரைக்கும் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இது கொடுங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா, அப்படி ஐ எம் ஹேவிங் எ லாங் ஹிஸ்டரி ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதனால என்னோட அதையும் நான் சேலஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. மெடிக்கல் கிரவுண்ட், டிலே கிரவுண்ட்னா ஒரு முக்கியமான ஃபேக்டர் டிக்ளேர் பண்ணிருக்கு. சுப்ரீம் கோர்ட் கண்டினியூஸா நிறைய மேட்டர்ஸ்ல அது மாதிரி கன்ஃபார்ம் தேர் வியூஸ், அதெல்லாம் எனக்கு எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றதான் எங்களோட பெட்டிஷனோட கோர். 9:30 நாங்க பெட்டிஷன் கொடுத்துட்டோம். ரெஜிஸ்டார் வந்தாங்க, நைட்டு வந்து அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டுக்கு ஃபைல் எடுத்துட்டு போனாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அந்த பழைய பெஞ்ச் எந்த பெஞ்ச் இவரோட ரிட் பெட்டிஷன்ஸ் டிஸ்மிஸ் பண்ணி அவரோட பிளாக் வாரண்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்களோ உங்களுக்கு அதே பெஞ்ச்லயே திருப்பி போஸ்ட் பண்றாங்க.
சரி, உங்களுடைய இந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு என்ன சொன்னாங்க, நீதிபதிகள் என்ன சொன்னாங்க?
மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மெர்சி பெட்டிஷனுக்கு 14 டைம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து 10 ஒரு தடவை மெர்சி பெட்டிஷன், 14 ஒரு தடவையும் 14 முடியும் ஒரு மெர்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க, திருப்பி 14 டைம் கொடுக்கணும், திருப்பி மெர்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. இது வந்து சும்மா வந்து டைம் டிலே டாக்டிக்ஸ் தான் அது. இதுல வந்து எந்த விதமான ஃப்ரூட்ஃபுல்லான இதுவும் நடக்க போறது இல்ல, இது ஒரு சும்மா டிராமா. இவங்க தே வாண்ட் டு பை டைம் அண்ட் தே வாண்ட் டு கெட் எ கம்யூனிகேஷன் ஆன் த பேசிஸ் தட் தி எக்ஸிகியூஷன் ஹஸ் பீன் டிலேட் அப்படினாங்க. பட் அது ஃபேக்ட் வந்து ஃபேக்சுவலா அது கிடையாது. ஏன்னா ஒரு மெர்சி பெட்டிஷன் கன்சிடர் பண்ணுவாங்க, ரெண்டாவது மெர்சி பெட்டிஷன் கன்சிடர் பண்ணணும்னு ரூல் இருக்கு. மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஒரு மெர்சி பெட்டிஷன் இருக்க முடியாது. மத்திய அரசு வந்து மிஸ்லெட் பண்ணாங்க. நாங்க ட்ரை பண்ணோம், டாக்டர் யுக் சௌத்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஆர்கி பண்ணாரு, ஆனந்த் ஒரு 20 ஆர்கி பண்ணாரு, அப்புறம் அட்டார்னி ஜெனரல் ஆர்கி பண்ணாரு ஒரு 10, திருப்பி இவங்க ரிப்ளை பண்ணாங்க. 4:15 வரைக்கும் ஆர்குமெண்ட்ஸ் போச்சு 3:00 இருந்து. அதுக்கப்புறம் தே ஹவ் ஸ்டார்டட் டிக்டேட்டிங் தி ஜட்ஜ்மெண்ட். மெர்சி பெட்டிஷன் இதெல்லாம் வந்து அவங்க ப்ரெரோகேட்டிவ், அது வந்து எக்ஸிகியூட்டிவோட ப்ரெரோகேட்டிவ்ல நாங்க தலையிட முடியாது. எக்ஸிகியூட்டிவ் டிசைட் பண்ணதுன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அதே நேரத்தில் இவங்களும் மிஸ்யூஸ் பண்றாங்க நிறைய இந்த மாதிரி பிரச்சனைக்கும், இவங்க வந்து இதை வந்து டிலே பண்ண பாக்குறாங்கன்ற வியூவை ஒத்துக்கிட்டு. இன்னொரு என்னன்னா, கடைசி கன்க்ளூட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேஸ்ல நாங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணி பிளாக் வாரண்ட் ஸ்டே பண்றது வந்து இட்ஸ் ட்ராவர்சி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைய கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் கொடுக்குற கருணை மனுவை கன்சிடர் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு அவங்க சொல்றதே வந்து ஒரு ட்ராவர்சி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படின்னா ஒரு கண்டம் பிரிசனரா நான் வந்து ஒரு தூக்கு நிலையில இருக்கிற என்னோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அவங்க வந்து தே ஹவ் இன்ஜினியர் தி மெக்கானிசம், இதுதான் இப்படிதான் நடக்கணும் அப்படின்றத கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணி தான் ரொம்ப பிளான் பண்ணி லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் எங்களை வந்து தே கெப் பிஸி ஆன் ஜுடிஷியல் ப்ராசஸ் அண்ட் தே ஹவ் எக்ஸிக்யூட்டட் இட். அஸ் அ டிஃபென்ஸ் லாயரா 1% வந்து யாக்கூப் வந்து ஒரு இன்னசென்டா இருந்தாலும் இது வந்து லிட்ரல் மர்டர் தான்.
நீங்க இப்படி சொன்னா கூட அவர் வந்து தன்னுடைய பங்கை, அந்த குண்டுவெடிப்பில் தன்னுடைய பங்கை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார், அவர் வந்து அப்பாவி அல்ல அப்படிங்கிற எதிர்தரப்புலயும் ஒரு வாதம் வைக்கப்படுது. அதை நீங்க
எதுல எங்க ஒத்துக்கிட்டாரு அவரு? போலீஸ்ட கன்ஃபெஷன் ஒத்துக்கிறாரு. போலீஸ் கொடுக்கற கன்ஃபெஷன் எப்படி எழுதப்படுறதுன்ற எங்களுக்கு தெரியும். போலீஸ் எழுதுற ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு சார். ஒருவேளை அவர்கிட்ட ஒரு கோர்ட்ல ஒத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தா அவர் வேற ஒரு வெர்ஷன் சொல்லிருக்கலாம், என்னை ஆசை வார்த்தை காமிச்சு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் இங்க வர வச்சாங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அதுக்கான எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர் கொடுக்கப்படல. அப்புறம் எப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு இதை எப்படி சொல்றது? இது அவர் கொலை செஞ்சதா தானே அர்த்தமா இருக்கு.
நீங்க இப்படி சொன்னா கூட மும்பை குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தின் சார்பில் பேசுபவர்களாக சிலர் ஊடகங்களில் பேசுற போது சொல்லியிருக்காங்க, தங்களுக்கு நீதி கிடைத்ததாக சொன்னதாக சில ஊடகங்களில் செய்தி பார்த்தேன். அந்த மனநிலை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அது வந்து we can't replace, எதையுமே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் அவங்களுக்கு ரியாலிட்டி புரிய வைக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டத்துல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு ட்ராப் பண்ணப்பட்டதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பேரறிவாளன். அதே மாதிரி இன்னைக்கு யாக்கோப் மேமன்னு நான் நினைக்கிறேன், நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். இழந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கண்மூடித்தனமான கோபம் இருக்கும். நம்மளுடைய இயல்பான மனநிலை வந்து நமக்கு இருக்கிற கோபம் வந்து எனக்கு இப்படி நடந்துருச்சு, அவனை நான் பழி வாங்கணும், அதுக்கு அவன் சாகணும். இதுதான் இந்த விக்டிமாலஜி, விக்டிம்ஸோட மைண்ட் செட் அப்படிதான்.
வழக்கறிஞர் பிரபு ராமசுப்ரமணியம். இதனிடையே கடந்த திங்கட்கிழமை காலமான இந்திய குடியரசின் முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் நல்லடக்கம் இன்று அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. நாட்டின் பிரதமர் உட்பட ஏராளமானோர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். அவரது இறுதி நிகழ்வுகள் குறித்த ஒரு செய்திக்குறிப்பு தருகிறார் முரளிதரன்.
இந்தியாவின் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் இன்று காலையில் நிறைவடைந்தன. இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். தமிழக ஆளுநர் ரோசையா, அண்டை மாநிலங்களின் முதலமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல்காந்தி, முன்னாள் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். முன்னதாக ராமேஸ்வரத்தில் உள்ள கலாமின் இல்லத்திலிருந்து இன்று காலையில் அவரது உடல் அருகில் உள்ள பள்ளிவாசலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு மதச் சடங்குகள் நிறைவேற்றப்பட்டதும் ராணுவ வாகனத்தில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக பேய்கரும்பு என்ற இடத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு 21 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. அவரது இறுதி ஊர்வலம் செல்லும் வழியெங்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்திருந்து கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்வுகளின் போது அப்துல் கலாமின் சகோதரரான 98 வயது APJ மரைக்காயரும் உடனிருந்தார். திங்கட்கிழமையன்று ஷில்லாங்கில் மாணவர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்த கலாம் அங்கேயே உயிரிழந்தார். அதற்கு பிறகு தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அப்துல் கலாமின் உடல் நேற்று ராமேஸ்வரம் கொண்டுவரப்பட்டது. அங்கு லட்சக்கணக்கானவர்கள் கலாமின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதற்கு பிறகு அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட அப்துல் கலாமின் உடலுக்கு இன்று காலையில் இறுதிச் சடங்குகள் நடத்தி முடிக்கப்பட்டன.
செய்திகளை தந்தவர் முரளிதரன். காலஞ்சென்ற அப்துல் கலாம் அவர்களின் மறைவு இந்தியா முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அனைத்து சமூக மக்களும் அவரது மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்து அஞ்சலிகளும் செலுத்தியுள்ளார்கள். கடந்த பல ஆண்டுகளில் இந்தியாவில் காலமான ஒரு தலைவருக்கு இந்த அளவுக்கு மக்களின் ஆதரவு இருக்கவில்லை என்று உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் அப்துல் கலாமுக்கு இப்படியான ஒரு பிம்பம் மற்றும் ஆதரவு ஏற்பட என்ன காரணம் என்று பல ஆண்டுகளாக பிராண்ட் மேனேஜ்மெண்ட் எனப்படும் ஒரு பொருளை சந்தையில் மையப்படுத்துவது குறித்த துறையில் ஈடுபட்டு வரும் வேல்முருகன் அவர்களிடம் பேசினேன்.
பிராண்ட் அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு இமீடியட்டா ஞாபகம் வர்றது வந்து அவருடைய எளிமையான ஒரு தோற்றம், எளிமையான வாழ்க்கை முறை. அதுதான் ஆளுமை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு எஜமான் தொழிலாளி, ஆண்டான் அடிமை, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கு ஞாபகம் வரும். இவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னு செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மக்களை இவரிடம் இவரின் பால் ஈர்த்தது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இப்ப எல்லாம் ஆளுமைன்னு சொல்றது என்னன்னா, நாலு பேர் கூட சேர்ந்து நான் ஒரு நல்ல விஷயம் பண்ற அளவுக்கு என்னால நாலு பேரை வழி நடத்தி செல்ல முடிஞ்சது அப்படின்னா நான் ஒரு ஆளுமை திறன் உள்ள மனிதனாக பார்க்கப்படுகிறேன். அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் இவர் வந்து இன்னைக்கு எல்லாருமே பாக்குறாங்க. முக்கியமா இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மக்களிடம் இவரால் ஒரு நம்பிக்கையை விதைக்க முடிந்திருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் இவருடைய ஆளுமை, அதுதான் என்னால சொல்ல முடியும்.
சரி வேல்முருகன், ஆனா அப்துல் கலாம் மாதிரி இந்தியாவில் பல தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் இருந்திருக்கின்றார்கள், பல்துறையில் நாட்டிற்காக பங்களிப்பு செய்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது, அல்லது அவர்களுக்கெல்லாம் இல்லாத அந்த ஒரு மக்களிடையே ஆன அந்த அபிமானம், ஆதரவு அல்ல அந்த ஆளுமை ஏன் இவர்கிட்ட மட்டும் வந்துருக்கு?
இந்தியா சுதந்திரம் அடைந்த போதும் அதற்கு ஒரு 20 வருடங்களுக்குள்ளாக பார்த்தீர்களானால் இவரை போன்ற மிக எளிமையான, தன்னலம் கருதாத, நாட்டுக்காக உழைத்த மனிதர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள்? இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை காண்பது அறியாது இருக்கின்றது என்பது ஒரு காரணம். இரண்டாவது, இவர் இன்றைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு செய்கையுமே இவருக்கு அதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. இவர் சொல்றதெல்லாம் வந்து மிக மிக எளிமையான விஷயங்கள் என்ன, கனவு காணுங்கள், வெற்றியை நோக்கி பயணியுங்கள், அதற்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருங்கள், இவ்வளவுதான் அவர் சொல்றாரு. இப்படி எல்லாம் செய்யறதுனால இவருக்கு ஒண்ணும் கிடைக்க போறதில்லை. எப்ப வந்து ஒரு மனிதன் தன்னோடக்காக எதுவும் ஒரு நலனை கருதாம ஒரு சொல்றாரோ செய்யறாரோ அதை மக்கள் நம்புறாங்களோ அப்ப அவர் மேல அவர்களுக்கான ஒரு அபிமானம் ரொம்ப கூடி போயிடும். அதுதான் விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் ஜனாதிபதி ஆன பொழுது எந்த ஒரு அரசியல் பின்பலமும் இல்லை, ஒரு சமூகத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மாதிரி எல்லாம் இவர் இருந்ததே கிடையாது. இவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானி. இந்த போக்ரான் அணுகுண்டு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு இவரை பற்றி நிறைய பேர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. இவரை பற்றிய ஒரு சமநிலையான ஒரு கருத்து எல்லோரிடமும் இருந்ததனால் இவர் ஒரு ஜனாதிபதி ஆகுவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நம்மளை போன்ற ஒரு சாதாரண மனிதர் ஜனாதிபதி ஆக முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் மக்களுடைய மனதிலே விதைத்தது அந்த நிகழ்ச்சி.
மறுபுறம் அவரை விமர்சிப்பவர்கள் வைக்கின்ற கருத்து வந்து, அவர் மிகவும் திட்டமிட்ட வகையில் சிந்தித்து தனது ஆளுமை அல்லது இந்த பிம்பத்தை வளர்த்து கொண்டார், எதை செய்யும் பொழுதே மிகவும் கவனமாகவும் ஆழமாகவும் சிந்தித்து செயல்பட்டு வந்தார், அந்த மாதிரியான கருத்துக்களுடன் உங்களை போன்ற பிராண்ட் மேனேஜர் உடன்படுறீங்களா?
சிந்தித்து செயல்பட்டு ஒரு பிராண்டை நிச்சயமாக வளர்க்க முடியும். ஆனா இவருடைய விஷயத்தில் அப்படி செய்தார்கள் என்பதற்கான எந்த விதமான ஒரு அறிகுறியும் எனக்கு தென்படவில்லை. நான் அவரை மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையுமே மிக எளிமையாகத்தான் பார்க்கிறேன். ஒருவருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்யும் பொழுது அதை பல்வேறு கோணங்களிலிருந்து செய்யலாம். தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு முன், வெற்றி அடைந்த பின், இப்படி ரெண்டு விதமா நான் பார்க்கிறேன். வெற்றி அடைவதற்கு முன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு கொள்கையை ஏற்படுத்திக் கொண்டார், ஒரு குறிக்கோளை ஏற்படுத்திக் கொண்டார், ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோளை அடைவதற்கு தான் என்ன விலையையும் கொடுக்கிறது தயாரா இருந்தார். அவரிடம் இருந்தது அவர் மட்டும்தானே தவிர, அவரும் அவருடைய உழைப்பும் தானே தவிர வேற எதுவும் இல்லை. தன்னையே தன்னுடைய குறிக்கோளுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு. வெற்றி அடைந்த பிறகு நான் இந்த மாதிரி பண்ணது, இது இன்னும் நாலு பேருக்கு தெரிஞ்சா அவங்க நல்லா இருப்பாங்களே, ஏன் அதை அவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டு அவங்களை ஊக்கப்படுத்தக்கூடாது, இவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை. இதுல வெற்றி அடைந்த பிறகு மக்களிடம் சென்றடைந்து அது தன்னுடைய செயல்பாட்டை தான் நினைக்கக்கூடிய வகைகளை பகிர்ந்து கொள்வதற்கு வேண்டுமானால் அவர் திட்டமிட்டு இருக்கலாமே தவிர, இவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் திட்டமிட்டு இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வரணும், இப்படிதான் மற்ற நினைக்கணும், அதனால நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணல.
சென்னையில் உள்ள முன்னணி பிராண்ட் மேனேஜர்கள் ஒருவரான வேல்முருகன். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய இன்னும் 2 வாரங்களே எஞ்சியுள்ள நிலையில் பிரதான முஸ்லீம் கட்சிகள் இன்னும் அந்த தேர்தலுக்கான தமது தேர்தல் அறிக்கையை வெளியிடவில்லை. இதுகுறித்து ஆராய்கிறார் நமது கிழக்கிழங்க செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் பிரதான முஸ்லிம் அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை இதுவரை வெளியிடாத நிலையில் அக்கட்சிகளின் கொள்கை விளக்கம் என்ன என்பது குறித்து முஸ்லிம்கள் மத்தியில் தெளிவற்ற சூழ்நிலை காணப்படுவது போல் தெரிகின்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னமும் 18 நாட்களே உள்ள நிலையில் கட்சி சார்ந்த தேர்தல் அறிக்கையை அக்கட்சிகள் இதுவரை வெளியிடாமை குறித்து பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுக்களையும் முஸ்லிம்கள் முன்வைக்கின்றார்கள். சமூக ஆர்வலரான SLM கனிஃபா,
கடந்த 25 வருடங்களாக பார்க்கிறேன், எங்களுக்கு இன்னொரு கொள்கை இருக்கும், எங்களுக்கு இன்னொரு தேர்தல் விஞ்ஞாபனம் இருக்கும், அந்த கொள்கையை மக்கள் மத்தியில் முன்வைத்து மக்கள் அந்த கொள்கையை பற்றி விவாதித்து விமர்சனம் செய்து அதில் நல்ல விஷயங்கள் அதிகமாக காணப்படும் இடத்து அந்த கொள்கையை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை அளிப்பார்கள். இது ஒரு ஜனநாயக நாட்டில் நடந்து வருகின்ற பாரம்பரியமான செயற்பாடுகள். ஆனால் இங்க முஸ்லிம் கட்சிகளுக்கு கொள்கை என்ற ஒன்றே இல்லையே, அவங்களோட கொள்கையெல்லாம் எந்த தரப்பில் போனால் அதிகமாக கொள்ளை அடிக்கலாமோ அதுதான் எங்களோட கொள்கை. ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் சமூகத்துடைய முட்டாள்தனம் தான் முஸ்லிம் அரசியல்வாதிகளுடைய உள்ளு மூலதனம்.
பிரதான முஸ்லிம் அரசியல் கட்சிகள் என்று கருதப்படும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் ஐக்கிய தேசிய முன்னணியின் கூட்டு கட்சிகளாக தங்களை அறிவித்துள்ளன. சில மாவட்டங்களில் ஐக்கிய தேசிய முன்னணியுடன் இணைந்தும் ஓரிரு மாவட்டங்களில் தனித்தும் அக்கட்சிகள் போட்டியிடுகின்றன. இது அக்கட்சிகளின் தெளிவற்ற கொள்கைக்கு எடுத்துக்காட்டு என்கின்றார் தோப்பூரைச் சேர்ந்த AKM பௌசி.
அங்க ஒரு கொள்கை இங்க ஒரு கொள்கை, ஒரு மனுஷனுக்கு 2 பொண்டு அடிக்கிற 2 பொண்டு பிரச்சனை ஒரு தான். அதாவது பாமர மக்களை ரத்தமுண்டும் களிமாண்டும் அப்படி இப்படி முடிச்சுட்டு போராடினு சொல்லி எங்க போராடி இவங்க வேண்ட இவங்க நோக்கம் என்னன்னா தங்களை வளப்படுத்திக் கொள்றது, தங்களை ஒரு அதிகாரத்துல வச்சுக்கிறது, தங்களுக்கு ஒரு ஒரு அரசியல் லாபம் அதுல கிடைச்சிக்கிறது, தனக்கு தேவையான பிரச்சனை முடிச்சுக்கணும்ன்ற நோக்கமே உடைய, அதாவது இனத்தை காட்டி இனத்தை வித்து இவங்க சொகுசா வாழ பாக்குறாங்க. அதான் எனக்கு எந்த கருத்தா தான்.
பிரதான முஸ்லிம் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் தங்கள் கட்சிக்கென்று தனித்து தேர்தல் அறிக்கையொன்றை வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. ஐக்கிய தேசிய முன்னணியினால் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் தமது யோசனைகளும் இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். இதனை உறுதிப்படுத்துகின்றார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பொதுச் செயலாளர் YLS ஹமீத்.
வடபுலத்திலிருந்து வெளியேறிய மக்களை துரிதமாக மீள குடியேற்றுதல், மௌலவி ஆசிரியர் நியமனம், வீதாசாரத்தின் அடிப்படையில் உத்தியோகங்களை கொடுத்த போன்ற பல விடயங்களை நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியிடம் நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். அதில் கணிசமான விடயங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் வேறாக ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடுவதற்கான முயற்சியை எடுக்கவில்லை.
இத்தகைய நிலைப்பாடு கட்சிகளின் தனித்துவத்தை இழப்பதாக அமையும் என்கின்றார் புத்தளத்தைச் சேர்ந்த பாத்திமா செரிக்கா.
சாதாரணமாக முஸ்லிம் கட்சிகள் உருவாக்கப்படுறதே சில நோக்கங்களுக்காகத்தான். அந்த நோக்கங்களை கடைசியில அடைய முடியாம போறது என்னன்னா, இந்த மாதிரி பெரும்பான்மை கட்சிகளோட தான் சேர்றது. அவங்க நினைக்கலாம் சில வேலைகள்ல இருந்து பெரும்பான்மை கட்சியோட சேர்றதுனால எங்கட ஏதோ ஒரு சில தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் நினைப்பாங்க. சுருக்கமா சொல்ல போனாக்கும் தன்னுடைய கட்சியுடைய தனித்துவத்தை அவங்க இழக்கிறாங்க.
ஆனால் இதனை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நிராகரிக்கின்றது.
தனித்துவம் இழக்கப்படுகின்றது என்கின்ற விடயம் இங்கு இல்லை. ஏனென்றால் நாங்கள் கூட்டாக சேர்ந்தாலும் அந்த கூட்டுக்குள் நாங்கள் ஒரு தனித்துவ கட்சியாகத்தான் இருக்கின்றோம்
என்றும் குறிப்பிட்டார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பொதுச் செயலாளர் YLS ஹமீத். இது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கருத்தை பெற அதிகாரம் பெற்றவர்களுடன் தொடர்புகளை மேற்கொள்ள பல தடவைகள் முயன்ற போதிலும் தொடர்புகள் கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இதனிடையே இந்த தேர்தலுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் சமஷ்டி அடிப்படையில் தீர்வு என்று கூறியுள்ளதற்கு தென்னிலங்கை கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
ஒற்றையாட்சி முறைமையை கொண்டுள்ள இலங்கையில் இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி ஆட்சி முறையொன்றின் மூலமே நிரந்தர தீர்வு காணப்பட முடியும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்றது. இந்த நிலைப்பாட்டில் தமிழ் மக்களின் பூர்வீக வாழ்விடங்களாகிய வடக்கும் கிழக்கும் இணைந்த அதிஉச்ச அதிகார பகிர்வுடன் கூடிய இறைமை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தி இருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை வெளியிடப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கையை நாட்டின் முக்கிய அரசியல் கட்சிகளாகிய ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, JVP உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் நாட்டு பிரிவினையை கோருகின்ற ஒரு தேர்தல் கொள்கையாகும் என விமர்சித்திருக்கின்றார்கள். இது பற்றி என்ன சொல்கின்றீர்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரிடம் கேட்டேன்.
இலங்கையில உள்ள சகல மக்களுக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. இலங்கையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த மாற்றங்கள் தொடர்பான கோரிக்கைகளை வைப்பதற்கு எல்லோருக்கும் அதிகாரம் இருக்கின்றது. இங்கு நாங்கள் வந்து சொல்லுகின்றோம், ஒற்றை ஆட்சி என்பது மாற்றி சமஸ்தி முறையிலான ஒரு ஆட்சி அமைப்பு கொண்டு வர வேண்டும். சமஸ்தி என்பது தனிநாடு அல்ல, அதை எல்லோரும் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் சொல்கின்ற சமஸ்தி அரசியல் அமைப்பு முறை என்பதை முறை என்பதற்கு அப்பால் சென்று நாங்கள் ஒருமித்த நாட்டுக்குள் சமஸ்தி அரசியல் அமைப்பு முறை வேணும் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் வைத்த கோரிக்கை முழுமையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் வடகிழக்கு இணைந்த பிரதேசத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு சமஸ்தி அரசியல் அமைப்பு முறையிலான சுயாட்சி வேணும் என்று கேட்டிருக்கின்றோம். ஆகவே சிங்கள தரப்பிலிருந்து படித்தவர்கள் உட்பட எல்லாமே சமஸ்தி என்றால் பிரிந்து போவது என்ற ஒரு பொய்யான வியாக்கியானத்தை கொடுக்கின்றார்கள் என்ற காரணத்துக்காக நாங்கள் ஒன்றுபட்ட நாட்டுக்குள் இவ்வாறான ஒரு அமைப்பு முறை தேவை என்பதையும் கூறியிருக்கின்றோம்
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். ஒற்றையாட்சி என்றால் என்ன, சமஷ்டி முறை என்றால் என்ன என்பதை தெரிந்து வைத்துள்ள சிங்கள அரசியல் தலைவர்கள் மக்களை குழப்புவதற்காகவே சமஷ்டி என்றால் பிரிவினையை கோருவது என்று குறிப்பிடுகின்றார்கள் என்றும் அவர் கூறுகின்றார்.
அவை இது எம்மை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமான விடயம். உரிமைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு மக்கள் முழு அதிகாரங்களும் இருக்கின்றது. நாங்கள் என்ன விதமான உரிமைகளை கோருகிறோம் என்பதை மக்களுடைய ஆணைக்காக எங்களது தேர்தல் விஞ்ஞாபனம் மூலம் வெளியிட்டிருக்கின்றோம். அதற்கு மக்கள் ஆணை கொடுப்பதை தேர்தலுக்கு பிற்பாடு தெரியும். ஆகவே அது சம்பிக்க ரணவக்காவாக இருக்கலாம், UNP இருக்கலாம், இவர்கள் எல்லோருக்கும் தெரியும் சமஷ்டி ஆட்சி என்பது பிரிந்து போகக்கூடிய ஒரு விடயம் என்பது அல்ல. இன்றைக்கு கனடாவில், இந்தியாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்தில், ஜெர்மனியில் என்னும் பல நாடுகளில் சமஷ்டி ஆட்சி முறை இருக்கின்றது. பிரிந்து போய்விட்டது இல்லை. ஆகவே இங்கே தமிழ் மக்கள் இங்கே எல்லோரையும் முட்டாளாக்குவதற்காகத்தான் இவ்வாறான வியாக்கியானங்கள் சொல்லப்படுகின்றது. இதனை கேட்டோ பார்த்தோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு அச்சம் கொள்ளப் போவதில்லை, பயந்து நடந்து போவதில்லை. எமது கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்போம்
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்திய பெருங்கடலில் இருக்கும் ரீயூனியன் தீவில் சில விமான பாகங்கள் தரை ஒதுங்கியுள்ளன. அவை காணாமல் போன மலேசிய விமானத்தின் பகுதிகளாக இருக்கலாம் என்றும் யூகங்கள் வலுத்து வருகின்றன. இது குறித்த BBCயின் தகவல்களை தருகிறார் முரளிதரன்.
இந்திய பெருங்கடலில் உள்ள ரீயூனியன் தீவில் உடைந்த விமானத்தின் பாகம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பாகம் கடந்த ஆண்டு காணாமல் போன மலேசிய விமானம் MH370 பாகமாக இருக்கக்கூடும் என மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நஜீப் ரசாக் விடுத்திருக்கும் அறிக்கையில், கண்டெடுக்கப்பட்டிருக்கும் இந்த பாகம் மேலதிக ஆய்வுகளுக்காக பிரான்சில் இருக்கும் தவ்லோசுக்கு கப்பல் மூலம் எடுத்துச் செல்லப்படும் என்றும் கூறியிருக்கிறார். நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய மலேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் லியோ டியோங் யால் இந்த பாகத்தை ஆராய்வதற்காக நிபுணர்களை அனுப்பப்போவதாக தெரிவித்தார்.
நாம் அதனை சரிபார்க்க வேண்டும். அந்த பாகத்தை ஆராய்ந்தால்தான் அந்த பாகம் MH370 விமானத்தை சேர்ந்ததா என்பதை உறுதிப்படுத்த முடியும். இது குறித்து ஆராய்வதற்காக நிபுணர் குழு ஒன்றை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். மிக விரைவிலேயே அதை கண்டுபிடித்து விடுவோம்.
தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாகம் விமான இறக்கையின் ஒரு பகுதி என்று நம்பப்படுகிறது. ஒரு விமானத்தின் எல்லா பாகங்களிலும் அந்த விமானத்தின் வரிசை எண் பதிந்திருக்கும் என்பதால் அது எந்த விமானத்தின் பாகம் என்பதை விரைவாக கண்டுபிடித்துவிட முடியும். இந்த பாகத்தின் புகைப்படத்தை பார்த்த அமெரிக்க புலனாய்வாளர்கள், இது போயிங் 777 விமானத்தின் பாகத்தைப் போல தெரிவதாக கூறியுள்ளனர். இது எந்த விமானத்தைச் சேர்ந்தது என எளிதில் கண்டுபிடித்துவிட முடியும் என்கிறார் அமெரிக்க போக்குவரத்து துறையின் முன்னாள் ஐஜியாக இருந்த மேரி ஷியோ.
Boeing engineers have looked at it only having seen the pictures.
நாம் எல்லோரும் பார்த்ததை போலவே ஊடகங்களில் வந்த படங்களையே போயிங்கின் பொறியாளர்களும் பார்த்திருக்கிறார்கள். 777 வகை விமானத்தின் ரெக்கையைப் போலவே இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த பாகத்தை ஆராயும் வரை உறுதியாக சொல்ல முடியாது. இதன் உள்புறத்தில் அந்த பகுதிக்கென ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எண் தெரிய வந்தால் இது 777 விமானத்தின் பாகமா என்பதை உடனடியாக உறுதிப்படுத்திவிட முடியும்.
தென் பிராந்திய பெருங்கடல் பகுதியில் எந்த ஒரு போயிங் 777 வகை விமானமும் இதுவரை விபத்துக்குள்ளானதில்லை. MH விமானம் காணாமல் போனதும் தற்போது விமானத்தின் சிதிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு கிழக்கே 6000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில்தான் தேடுதல் பணியின் கவனம் குவிந்திருந்தது. இந்த பகுதியிலிருந்து விமானத்தின் சிதிலங்கள் இங்கு அடித்து வரப்பட்டிருக்கலாம் என ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஆஸ்திரேலிய அரசும் தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமையன்று ஒரு உள்ளூராட்சி ஊழியர் இந்த பாகத்தை கடற்கரையில் கண்டுபிடித்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. பிரான்சுக்கு சொந்தமான ரீயூனியன் தீவு மடகாஸ்கருக்கு கிழக்கில் 600 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங்கிற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த MH370 விமானம் காணாமல் போனது. அப்போது அந்த விமானத்தில் 239 பேர் பயணம் செய்தனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சீனாவைச் சேர்ந்தவர்கள்.
கடந்த ஆண்டு நடுவானில் காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH370 தொடர்பான விவரங்கள் இன்னும் புரியாத புதிராகவே இருந்து வரும் சூழலில், ரீயூனியன் தீவுகளின் கரையோரங்களில் ஒதுங்கியுள்ள சில விமான பாகங்கள் அந்த காணாமல் போன மலேசியன் விமானத்தின் பாகங்களாக இருக்கக்கூடும் எனும் வந்துள்ள யூகங்கள் குறித்த செய்திகளை தந்தார் முரளிதரன். அடுத்ததாக மேலும் ஒரு பன்னாட்டு குறிப்பு. அமெரிக்காவில் பாலியல் தொழிலில் தள்ளப்படும் சிறார்களின் எண்ணிக்கை அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் மத்திய புலனாய்வு பிரிவிடம் BBCயிடம் கூறியுள்ளார்கள். ஒவ்வொரு இரவும் 100 பிள்ளைகள் பாலியல் தொழில் விற்கப்படுவதாக அது மதிப்பிடுகிறது. இஎன் பேனல் வழங்கும் குறிப்பு தமிழில் தருகிறார் சாதாத்.
அமெரிக்காவின் இரத்த நாளங்களில் இந்த கொடிய விஷம் ஓடத்தான் செய்கிறது. இப்படி ஒன்று இருப்பதே தெரியாதவர்களும் அங்கு இருக்கிறார்கள், தெரிய விரும்பாமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் ஒவ்வொரு நாள் இரவும் 100 பிள்ளைகள் பாலியல் அடிமைகளாக விற்கப்படுவது நடந்துதான் வருகிறது. வறுமை, துஷ்பிரயோகம், புறக்கணிப்பு போன்றவற்றின் விளைவாக சிறார்களை வேட்டையாடும் வல்லூர்களுக்கு பிஞ்சுகள் இரையாகின்றன. காதலர்கள் என்ற போர்வையில் தெரியும் குற்றக்கும்பல் உறுப்பினர்கள், தரகர்கள் இவர்கள். போதை மருந்துக்கு அடிமையானவர்கள், அருவறுக்கத்தக்க பொருந்தாக்காமத்துக்கு பிள்ளைகளை பலி கொடுப்பவர்கள். இந்த பிள்ளைகளில் பலருக்கு வளரும் வயது வரை இதிலிருந்து விமோச்சனமே கிடைப்பதில்லை. இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் ஒரு அமைப்பு பிரேக்கிங் ஃப்ரீ. அவர்களுடைய சந்திப்பு ஒன்றுக்கு செல்லும் அரிய வாய்ப்பு BBCக்கு கிடைத்தது. சிலர் முகங்காட்ட விரும்பவில்லை, ஆனாலும் பலர் வாய் திறந்தனர். இங்கு இருக்கின்ற பெண்களில் பாதி பேர் பிள்ளைகளாக இருந்தபோது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளானவர்கள்.
I was 14. I mean, he had to know that I was underage. When he actually found out how old I was, that didn't stop him from wanting to be with me. He wanted me even more.
எனக்கு அப்போ 14 வயசுதான். என் வயசு என்ன என்று அவர் கேட்டு தெரிந்து கொண்டார். நான் சிறுமி என்று தெரிந்தும் அவர் தன் இச்சையை என் மீது தீர்த்து கொண்டார். திரும்ப திரும்ப துன்புறுத்தினார்
என்றார் சிறுமியாக பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண். எந்த அளவுக்கு வயசு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக பணம் வரும் என்று பலரும் சொன்னார்கள். இப்படியான பிள்ளைகளில் 600க்கும் அதிகமானோரை சென்ற ஆண்டு FBI மீட்டது என்றாலும் இந்த கொடூரத்தை நிறுத்த அவர்கள் திணறுகின்றனர்.
The level of pedophilia is just unprecedented right now. We have so many cases constantly of individuals in all walks of life.
சிறார் பாலியல் துஷ்பிரயோகம் என்பது முன்பு எப்போதும் இல்லாத அளவில் நடக்கிறது. உயர் பதவியில் இருப்பவர்கள் உட்பட எல்லா மட்டத்திலுமே நிறைய பேர் சிறார் ஆபாச படங்களை பரிமாறுபவர்களாகவும் சிறாரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள்.
இஎன் பேனலின் செய்திக்குறிப்பு தமிழில் தந்தார் சாதாத். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.